الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا مولانا محمد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين، واتقوا الله ربكم سرا وعلانية. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ومن يطع الله والرسول فأولئك مع الذين أنعم الله عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين، وحسن أولئك رفيقا.
صدق الله العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்தாளுகின்ற அல்லாஹ் ஒருவனுக்கே உரைத்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹுவின் உயரிய பேரை கூறிய ஹுதுபா புரட்சங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். ஸலாத்தும் ஸலாமும் இம் உயிரில் மேலான ஹதரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாருடைய வாழ்க்கை வரலாறுகளை தமது வாழ்விலே பின்பற்றி வெற்றிகளை கண்ட அருமை சஹாபாக்கள், சாபியூன்கள், சபௌ சாபியீன்கள், நல்லடியார்கள், முஸ்லீம்கள், முஃமீன்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமா. எந்த ஒரு நாள் இவ்வளவு மனிதருக்கு பின்னால் மேலான ஜன்னத்துல் கிருதோ சென்ற சுவர்க்கம் கிடைக்கட்டுமா என்று துவா செய்கிறேன். அல்லாஹ் கபூல் செய்வானா? அல்லாஹினுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ் விரும்பக்கூடிய இடத்திலே அல்லாஹுவை சந்தோஷப்படுத்துவதற்காக அவனியத்தை காப்புடைய இணையத்தோடு வந்திருக்கக்கூடிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, வர இருக்கின்ற சகோதரிகளே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் அந்த அல்லாஹுவை பயந்து தக்குவாவோடு வாழ்ந்து கொள்ளுமாறு மடிய நினைக்கும் அப்பால் உங்களுக்கும் அல்லாஹுவின் கட்டளையை, வசியத்தை, தக்குவாவை எட்டி வைக்கிறேன். எனவே எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹுவை பயந்து தக்குவாவோடு வாழ்ந்து கொள்ளுமாறு மடிய நினைக்கும் அப்பால் உங்களுக்கும் அல்லாஹுவின் கட்டளையை, வசியத்தை, தக்குவாவை எட்டி வைக்கிறேன். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே எங்களை ஒரு பிரதிநிதியாக அனுப்பி வைத்திருக்கிறான். நானும் நீங்களும் இஸ்லாத்தை சுமந்தவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நாளைய மறுமையிலும் எங்களுக்கு ஏராளமான சிறப்புகளை தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறான். அந்த வகையிலே நாங்களுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா செய்திருக்கின்ற அருக்கொடைகள் ஏராளம். அதிலே மிகப்பெரிய ஒரு அருக்கொடை தான் எங்களுக்கு தீனுல் இஸ்லாம் மார்க்கம் கிடைத்திருப்பது. இன்ன தீன இன்தல்லாஹி இஸ்லாம், அல்லாஹ்விடத்துல ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் ஒன்று இருக்குமாக இருந்தால் அது தீனுல் இஸ்லாம் மார்க்கம் தான். நாங்கள் ஏற்றிருக்கின்ற இஸ்லாம் மார்க்கம் தான் அல்லாஹ் கபூல் செய்யக்கூடிய மார்க்கம். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அல்லாஹ் சொல்லுகிறான், யார் இஸ்லாம் இல்லாத ஏனையவைகளை பின்பற்றுறாங்களோ அது அல்லாஹ்விடத்தில் கபூல் செய்யப்படாது. எனவே அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்ற மிகப்பெரிய ஒரு சொத்து, மிகப்பெரிய ஒரு நேமத் இஸ்லாம். அதே போன்று அல்லாஹ் அதுக்கு அடுத்ததா சில நேமத்துக்களை அறுப்படைகளை எல்லாம் தந்திருக்கிறான். அல்லாஹ் குர்ஆனிலே
சொல்லுகின்றான்,
அல்லாஹ் உங்களுக்கு தந்த அருப்படைகளை நேமத்துக்களை நீங்க ஒவ்வொன்றாக என்ன நாடினா உங்களால என்ன ஏலா அந்த அளவுக்கு அல்லாஹ் ஏராளமான அருப்படைகளை உங்களுக்கு தந்திருக்கிறான் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்று அல்லாஹ் தந்திருக்கின்ற மிக முக்கியமான ஒரு அருப்படை தான் வாலிபமாக இருக்கிற வாலிபம் என்று சொல்லக்கூடிய அருப்படை இருக்குது. இந்த பருவம் இருக்குது, மிக முக்கியமான ஒரு பருவம். மூணு பருவங்களை அல்லாஹ் தந்திருக்கிறான். அதிலே ஒரு பருவம் இளமை பருவம், வாலிப பருவம், வயோதிப பருவம். இது மூன்றிலும் நடுவிலே வரக்கூடிய வாலிப பருவம் இருக்குது. இது ஒரு பெருமதியான பருவம். இது அதிக நேமத்துக்கள் உள்ள ஒரு பருவம். அல்லாஹுடைய நேமத் எந்த அளவு அதிகமாக இருக்கிறதோ அதற்கு அல்லாஹுடைய கேள்வியும் அதிகமாக இருக்கும். சின்ன நேமத்தாக இருந்தால் அவனுடைய கேள்வி சாதாரணமாகத்தான் இருக்கும். ஆனா பெரிய அறுப்புடைகளா இருந்தால் அவனுடைய கேள்வியும் அதிகமாக, அவனுடைய கேள்வியும் கடினமானதாக இருக்கும். அதே போல அல்லாஹ் தந்திருக்கின்ற மிக முக்கியமான ஒரு அறுப்புடை தான் வாலிபம். அதற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்திலே சில காரியங்களை நீங்கள் சில விடயங்கள் உங்களுக்கு வருவதற்கு முன்னதாக செய்து கொள்ள வேண்டும். அதுல ஒன்றுதான் வயோதிகம் வருவதற்கு முன்னால், பொல்லூணி நடப்பதற்கு முன்னால், தலைகள் பழுப்பதற்கு முன்னால், நேரங்கள் இல்லாமல் கட்டியிலே போய் படுப்பதற்கு முன்னதாக ஆரோக்கியத்தை, அந்த வாலிபத்தை, விரகாத்திரமான அந்த பருவத்தை நீங்கள் பெருமதியாக கழித்துக் கொள்ள வேண்டும் என்ற கருத்தை ஹலரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அல்லாஹ் நாளைய மறுமையில மிக முக்கியமான நான்கு கேள்விகளை கேட்பார். இன்னும் சில ஹதீஸ்கள் ஐந்து கேள்விகள். அந்த கேள்விகள் ஒன்றுதான் அல்லாஹ் கேட்பான், உம்ரிஹி எங்கட வாழ்நாளை பற்றி கேட்பான், எங்களுடைய வாலிபத்தை பற்றி கேட்பான். கனிமான் அல்லாஹ் நல்லடியார்களே, எங்களுடைய வாழ்நாளை பற்றி அல்லாஹ் விசாரிக்கின்ற போது, வாழ்நாளை பற்றி அல்லாஹ் விசாரித்தால் வாழ்நாளைக்குள்ளே வாலிபம் இருக்கிறது. ஏன் வாலிபத்தை அல்லாஹ் தனியாக ஒரு பசனாக விசாரிக்கிறான் என்றால் வாலிபம் பெருமதியானது. அல்லாஹ் ஆயுளை விசாரித்து விட்டால், வாழ்நாளை விசாரித்து விட்டால் எங்களுடைய கேள்வி முடிந்து விடும். ஆனால் அதற்குள் இருக்கின்ற வாலிப பருவம் இருக்குது, இளமை பருவம் இருக்குது, துடிப்பமான ஒரு பருவம் இருக்குது. இந்த பருவத்தை பற்றி தனிய முழுக்க முழுக்க அல்லாஹ் ஒருத்தர் ஜவாப் சொல்ல வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், நாளைய கியாமத்துடைய நாளையிலே சூரியன் எங்களுடைய கண்ணுக்கு எட்டுகின்ற அளவு இருக்கும். மக்கள் எல்லாம் பாவத்தால், பாவம் செய்து வந்து வந்த மனிதர்கள் எல்லாம் வேர்வையால் அவர்களை மூணடித்துக் கொண்டிருக்கும். மனிதர் எல்லாரும் நிழல் நிழல் என்று கத்திக் கொண்டிருப்பார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் ஏழு கூட்டத்தாருக்கு நிழல் கொடுப்பான். அதுல ஒரு சாரார் யாரு தெரியுமா? அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்திய வாலிபர்கள். அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துவதில் தந்த வாலிபத்தை கிடைத்த வாலிபர்களை அல்லாஹ் கூப்பிட்டு என்ன செய்வான்? அவர்களுக்கு நிழல் கொடுப்பான். கனியமான அல்லாஹ் நிலடியார்களே, எனவே இந்த உலகத்துல அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடிய வகையில் எங்கட வாலிபத்தை அமைச்சுக் கொள்ளுவோம். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா சுவர்க்கம் அனுப்புவதற்கு தெரிவு செய்திருக்கின்ற வயதும் வாலிபம் தான். இந்த இடத்துல 50-60 வயதை தாண்டியவர்கள் நாங்க இருப்போம். ஆனா அல்லாஹ் எங்களை சுவர்க்கத்துக்கு அனுப்புகின்ற போதும் எங்களை எல்லோருடைய வயதையும் 33 வயதுடையவர்களாக அல்லாஹ் ஆண்களை அப்படியே வயதை மாற்றி சுவர்க்கத்துக்கு அனுப்புகின்றார். சுவர்க்கத்துக்கு அனுப்பினா பல பல ஆண்டுகள், 1000 வருடங்கள் போனாலும் அவருடைய வயது மாறாது, 33 தான். நீங்க வாலிபராகவே இருங்க, சுவர்க்கத்துல வயோதிபம் கிடையாது. ஆனா இந்த உலகத்துல இந்த வாலிபத்துல அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்த வேண்டும், குர்ஆன் ஓத வேண்டும், சொல்ல வேண்டும், ஜிக்ர் செய்ய வேண்டும், அல்லாஹ்வுடைய சதா நிம்மதியாக அல்லாஹ்வுடைய நினைவோடு நாங்கள் வாழ வேண்டும். அப்படி வாழுகின்ற போதுதான் நாளைய மறுமையில அல்லாஹ் எங்களை சுவர்க்கத்திலே வாலிபராகவே வைத்து எங்களுக்கு அல்லாஹ் சுகண்டியை நிம்மதியை தருவான். கண்ணியமான அல்லாஹ் நல்லார்களே, அது மாத்திரமல்ல, இந்த வாலிபம் இருக்கிறதே
இந்த வாலிப பருவத்தை சமூகத்திலே சொல்லுவார்கள், சமூகத்தின் முதுகெலும்பு என்று சொல்லுவார்கள், சமூகத்தின் உயிர் நாடி என்று சொல்லுவார்கள். இந்த வாலிபத்தில் அல்லாஹ் நிறைய வரட்சத்துக்களை செய்திருக்கிறான். சஹாபாக்களுடைய வரலாறை பார்க்கிறோம், கனியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சில சாபியினுடைய வரலாறை பார்க்கிறோம். சிறிய பிராயத்தில் என்ன செய்வார்கள், அவர்களுடைய எடையை விட பல மடங்கு எடையுள்ள மனிதர்களை தூக்கக்கூடிய சக்தி உள்ளவர்களாக சாபியங்கள் வாழ்ந்தார்கள். அதுக்கு கீழே விளக்கம் எழுதுகின்றார்கள், அவர்களுடைய உடம்பால் பாவம் செய்யவில்லை, அதனால் அந்த உடம்புல அல்லாஹ் ஒரு பறக்கத்தை கொடுத்திருந்தார், பாரம் எல்லாம் மஞ்சள் போன்றிருந்தது. ஏன் இந்த உடம்பால் பாவத்தை செய்ய இல்லை, இந்த உடம்பு அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடிய உடம்பாக இருந்து அதனால் படைப்பினங்களை எல்லாம் அல்லாஹ் சாதகமாக்கி கொடுத்தான். அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, இந்த வாலிபம் இருக்குது சஹாபாக்கள் சாதித்த வயது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்றரை கலந்திருந்த அநேகமான சஹாபாக்கள் வாலிபர்கள். கலந்திருந்து மிக முக்கியமாக விளக்கம் சொல்லக்கூடியவர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா, சிறிய ஒரு வாலிபர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவர்க்கத்துக்கு நன்னாராயணம் சொன்னார்கள். சில சஹாபாக்களே அவர்களை அநேகமானவர்கள் வாலிபர்கள், யுத்தத்துக்கு தளபதி அனுப்பியவர்கள் வாலிபர்கள். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ நிறைய யுத்தங்களிலே நிறைய சமூக சேவைகளில் கலந்து கொண்டவர்கள், இளம் வாலிபர்கள். இந்தியாவை வெற்றி கொண்ட அதாவது முகமது இப்னு காசிமாக இருக்கலாம், அல்லது ஸ்பெயினை விட்டுக் கொண்ட சாதிக்கு ஒரு சியாதாக இருக்கலாம், எல்லோரும் 20 வயதுக்கு குறைந்த வாலிபர்கள். இந்த வாலிப வயதில் நிறையவே சாதித்தார்கள், சஹாபாக்களும் சாதித்தார்கள், சஹாபாக்கள் ஒன்றரை கலந்திருந்த ஏனியவர்களும் சாதித்தார்கள். கனியமான அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே சாதிக்கக்கூடிய ஒரு வயதுதான், அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு வயதுதான், எங்களை சுவர்க்கத்துக்கு தயார் பண்ணுகின்ற வயது என்று சொன்னாலும் மிகையாது, அந்த அளவுக்கு பெருமதியான ஒரு வயது. கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே இந்த வாலிபத்தை பெருமதியாக நாங்கள் கருத வேண்டும். இதற்கு உதாரணமாக குர்ஆன்ல அல்லாஹ் சூரா யூசுப்ல யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சரித்திரங்களை எங்களுக்கு முன் உதாரணம் சொல்றான். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பரிசுத்த அல் குர்ஆன்ல 25 நபிமார்களுடைய வரலாறுகளை சொல்லுகின்றான். ஆனா எந்த நபியுடைய வரலாறையும் அல்லாஹ் அழகிய சம்பவம் சொல்லுகின்றோம் என்று சொல்லல, ஆனா அல்லாஹ் சொல்லுகின்றான் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை சொல்லுகின்ற போது, நஹ்னு நக்ஸு அலைக அஹ்ஸனல் கஸஸ், உங்களுக்கு அழகிய சரித்திரம் நாங்க சொல்லி தாரோம், உங்களுக்கு சம்பவம் வேணுமா, ஹிஸ்டோரி வேணுமா, வரலாறு வேணுமா, நாங்க ஒரு நபியுடைய வரலாறு சொல்லி தாரோம். அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்துல ஒரு நபியை பற்றி சொல்லி அல்லாஹ் சொல்றான். கனிமான் அல்லாஹ் நடிகர்களே, அந்த மிஸ்ர் நாட்டுடைய அரசனுடைய மனைவி மூடிய ஒரு அறைக்குள்ள இருந்து அவரை பாவத்துக்கு அழைக்கிறார். யார் அழைக்கிறது, ஒரு நபிய யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே. இமாம்கள் எழுதுகின்றார்கள் எந்த அளவு என்றால், யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய பார்வைக்கு அழகு, பார்த்தா அது அழகா இருக்கும், அதற்கு நாயம் சொல்லலாம் அலைவசனுடைய அழகு பார்க்க பார்க்க அளவு கூடிக்கொண்டு போகும். அதுல வித்தியாசம் இல்ல, அல்லாஹ் சில சிறப்புகளை சொல்லலாம் அலைவசனாக கொடுத்தான். ஒருமுறை வீட்டுக்கு வராங்க, வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்க ஊசக்கானையில தேடி கொண்டிருக்கிறாங்க, ஊசை கிடைக்கல. அதற்கு நாயம் சொல்லலாம் சொல்லி கொண்டு வீட்டுக்கு நுழையிறாங்க, உடனே சொல்லலாம் அடைவசனுடைய வருகைக்கு பின்னால உடனே பாஞ்சு அந்த ஊசை குறைக்கினாங்க. அன்னை ஆயிஷா ரலி அல்லாஹு தஆலா கனிமானவர்களே, அதற்கு நாயம் சொல்லலாம் அடைவசனம் பார்த்து கேட்டாங்க, என்ன ஆயிஷா தெரியுங்க, என்ன கண்டுபிடிச்சீங்க, இல்ல நாயகமே நீங்க எங்க வீட்டுக்கு வந்தீங்க, நான் ஊசி தேடி கொண்டிருந்தேன், ஊசி தேடிக்கலாம் போச்சு, உங்களுடைய வருகாயால பிரகாசம் ஒன்று ஏற்பட்டுச்சு, அந்த பிரகாசத்தால ஊசி மின்னுச்சு, அதனால ஊசி அவசரமா தேடிச்சுன்னு சொன்னாங்க. வெளியமானவர்களே, அது ஒரு வித்தியாசமான அழகு, அது வித்தியாசமான ஒரு தலைப்பு. ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்ப்பதற்கு அழகானவர். ஒரு அரசனுடைய வீடு எப்படி இருக்கும், அவருடைய அறை எப்படி இருக்கும், அதனுடைய கதவுகள் எப்படி இருக்கும், அதுக்கு போடப்பட்டிருக்கின்ற பாதுகாப்பு எப்படி இருக்கும், அப்படியான அறைக்குள்ள மூடி பாவத்துக்கு அழைக்கிறார் அரசனுடைய மனைவி. அதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒன்றுமே செய்ய முடியல, ஆனா முயற்சிய கைவிடல. அவங்களுக்கு தெரியும் நடுவில் இருக்கிறாங்க, நாலா பக்கத்துல கதவெல்லாம் மூடி சுவரு ஓடினா கதவு மூடி வெளியே போகலா என்று தெரியும், ஆனா முயற்சிய கைவிடல. அந்த இடத்திலிருந்து கதவு வரைக்கும் நகர்ந்தார்கள், ஓடினார்கள். அல்லாஹ் மூடின கதவை திறக்கச்சேதான். நல்லடியார்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற உதவி இதுதான். ஒன்றுமே நடக்காது என்று முயற்சி பண்ணாமல் இருக்கக்கூடாது. நாங்க முயற்சி பண்ணினால் அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு இருக்கிறது. கனிமணவர்களே, மூடிய கனவு தானே, நான் ஓடி என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி அவர் இருக்க இல்ல ஓடினாரு. அல்லாஹ் அந்த கதவை திறக்க வச்சு கொடுத்தான். அதற்கு பின்னால அரசன் முன்னால வந்து மாத்தித்தான். என்ன நடப்புடு கேட்டது அந்த மனைவி, அந்த அரசனுடைய மனைவி சொல்லிட்டா, இவர் என்ன பாவத்து கழித்தாரு, ஒரு தப்பான காரியத்தை கழித்தாருன்னு சொன்னதும் உடனே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை ஜெயில போடப்போ. கனிமன் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த சந்தர்ப்பத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்ற ஒரு வார்த்தை அல்லாஹ் குர்ஆன்ல
சொல்லுகின்றான்,
சொல்லுகின்றார்கள், பாவம் எனக்கு இனிமை இல்ல, சிறை இனிமை. நான் பாவத்தை செய்யாம சிறைக்கு போறேன். எனக்கு விருப்பம் சிறை, ஆனா ஒரு பாவம் செய்ய விருப்பம் இல்ல. பல ஆண்டு காலம் சிறையில வாழ்வேன், ஆனா பாவம் செய்ய மாட்டேன். எனக்கு சிறை விருப்பமாக இருக்குன்னு சொல்லி சொல்லுகின்றார்கள். அவனை அப்படியே சிறைக்கு அல்லாஹ் அனுப்புறான். கண்ணியமான அல்லாஹ் நடிகார்களே, செய்ய இல்ல ஒரு தப்பு, வீணான சிறைக்கு அனுப்பப்படுகிறார் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர். ஒரு நல்லடியார், ஒழுக்கமுள்ள வாலிபர், நல்லொழுக்கம் உடையவர்களுக்கு நாங்க உதவியை நிச்சயமாக கொடுப்போம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்கள்ல சொல்லுகின்றார். நாங்க கூலி கொடுப்போம், அவங்க நல்லொழுக்கத்தை வீணாக்க மாட்டோம், அதை நாங்க பாதுகாப்போம் என்று பல இடங்கள்ல வாக்குறுதி கொடுக்கிறார். அத போல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் குற்றம் செய்யாம சிறைக்குள்ள போறாங்க. அங்க போயிட்டு பார்த்தா போட்டா அங்க ரெண்டு வாலிபர் சிறை உழுக்க இருக்கிறாங்க. வெவ்வேறு குற்றங்களுக்கு அவங்களும் சிறை பிடிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த ரெண்டு வாலிபரும் சிறை உழுக்க தான் இருக்கிறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உள்ள அப்படியே அடைச்சதுக்கு பின்னால அந்த சிறைவாதிகள் எல்லாரும் பார்த்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து சொல்றாங்க, நீங்க பாவம் செஞ்சிட்டு ஒரு தப்பு செஞ்சிட்டு சிறைக்கு வந்த மாதிரி வழங்கிடையே, நீங்க ஒரு நல்ல மனிதரா வழங்குது. அல்லாஹ் சிறைவாதிகள் பார்த்து நல்லெண்ணம் கொள்ளுகின்ற அளவுக்கு அவரை அல்லாஹ் ஆக்கினார். அதுதான் நல்லடியார்கள் கொடுக்கிற உதவி. சிறை கைதிகள் எல்லோரும் சொன்னார்கள், உங்களை நாங்க பார்க்கிறோம் நல்ல மனிதராக, சுத்தமான மனிதரா, நீங்க அந்த அருவறுப்பான பாவத்தை செஞ்சவரா நாங்க பார்க்க இல்லை. அல்லாட உதவி கனிமாவர்களே, அதுக்குள்ள இருந்து கவலைப்படுறாங்க, யா அல்லாஹ் என்ற எல்முள்ள குறைவை ஏற்படுத்துறாத, நான் நாலு பேருக்கு படிச்சு கொடுத்து கொண்டிருந்தேன், எனக்கு இன்னும் என்ன மார்க்கத்தை சொல்லி கொடுக்கும். கனியமானவர்களே, கனவுகளுக்கு திறனாக விளக்க சொல்லக்கூடியவர். அதுக்குள்ள இருந்து நிறைய மக்களுக்கு கனவுகளுக்கு விளக்க சொல்லி கொண்டும் அந்த சிறைவுக்கே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சில காரணங்கள் வாழ்ந்தார். அதற்கு பின்னால சில வருடங்கள் சிலதுக்கு பின்னால விசாரணை நடந்து நடந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு சார்பாக விசாரணை நடக்குது. அப்படி ஒரு கட்டத்துல வருகின்ற போது அரசன் என்ன செய்யறான், எல்லா பெண்களையும் கூப்பிட்டு
விசாரிக்கிறான். அரசன்
வந்து கேட்கிறான் எல்லா பெண்கள்டையும், மூடின அறையுளுக்கு இருந்து நடந்த சம்பவத்தை கொஞ்சம் எனக்கு சொல்லுங்களே. பெண்கள் எல்லாரும் பழைய முகம் அல்ல புதிய முகம், முதல் சொன்னது எல்லாரும் போய் இப்ப சொல்ல போறாங்க உண்மை. சில வருடங்களுக்கு பின்னால யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, நான் வெளியே போக மாட்டேன், நான் நிரபராதி என்று சொல்லணும், அப்பதான் நான் வெளியே போவேன். வெறுமனையில குற்றவாளியாக வெளியே தள்ள வேணாம், குற்றவாளியாக இருந்தா என்ன அப்படியே உள்ள வைங்க, என்ன நீங்க வெளியே போடுறதா இருந்தா என்ன நிரபராதியாக்கி போடுவோம் வெளியே. கண்ணியமானவர்கள் அதுக்கு பின்னால் பெரிய ஒரு ஸ்டோரி சொல்லுகின்றார். அரசனுடைய அரசன் வந்து எல்லாத்தையும் கேட்கிறார், என்ன நடந்துச்சு சொல்லுங்க, நீங்க இப்போ உண்மை என்று சொல்லி எல்லா பெண்கள்ட்டையும் கேட்கிறாங்க. பெண்கள் எல்லாரும் சொல்றாங்க, எல்லா வகுன ஆசலில்லா மா அலின்னா அலைஹி மின் சு, அல்லாஹ் பரிசுத்தமானவன். அத போல அல்லாஹ் அடியான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பரிசுத்தமானவன். அவர் செய்த ஒரு தப்பான விஷயத்தை நாங்க பார்க்க இல்லை, எல்லா பெண்களும் சில வருடங்களுக்கு பின்னால சொல்றாங்க, அல்லாஹ் உதவியை பார்க்கறீங்களா? சில வருடம் பொறுமையா இருந்தாங்க, அல்லாஹ் ஒரு உதவியை கொடுக்கறான். கண்ணியமான அல்லாஹ் நல்லே. அது மாத்திரம் அல்ல, அரசன் விசாரித்தான் அரசனுக்கு தெரியும் இப்ப நிரபராதில்லை, எல்லா பெண்களும் சின்ன நிரபராயில்லை, குற்றத்துக்கு அழைத்து அந்த பெண்ணுடைய வாயாலையும் சொல்லணும் அல்ல, அதையும் குறவான சொல்றான். அரசனுடைய மனைவி பேச ஆரம்பிக்கிறா, பொய்ய இல்ல உண்மையை பேச போறான். யூசுப் என்ற வாலிபர் உண்மையில உண்மையாளர். நான் அன்றைக்கு சொன்னது பொய், இப்ப சொல்றதுதான் உண்மை. எனவே அவள் தூய்மையானவர், நான் தான் கெட்டவர் என்று அரசனுடைய மனைவி தப்ப ஒப்புக்கொண்டான். கனிமான் அல்லாஹ் நாரியார்களே, இதுக்கு பின்னால இவர் நிரபராதி. அந்த வாலிபர் நிரபராதத்துக்கு பின்னால என்ன சொல்ல போறாரு? முக்கியமான ஒரு படிப்பினை அல்லாஹ் குர்ஆன் சொல்றார், வமா உபர்ரியு நஃப்ஸி இன்னன்னஸல அம்மாரதும் பிஸ்ஸு. நிச்சயமா நஃப்ஸ் இருக்குதே, பாவத்தை கண்டா அங்கால அங்கால சாயக்கூடியதுதான். ஆனா என்ன செய்யறது, ஏண்ட நஃப்ஸ் ஏண்ட அல்லாஹ் பாதுகாத்தான். எனக்கு இரக்கம் காட்டி அந்த பாவத்துல இருந்து தடுத்து சில வருடம் சிறைக்கு அனுப்பலண்டா, நானும் தப்பு செஞ்ச ஒரு தவறாளிதான், நானும் ஒரு தப்பு செஞ்சவன் தான். ஏன் ரப்பு எனக்கு இரக்கம் காட்டி அந்த தவறுல விளைவிடாம என்னை சிறைக்கு அனுப்பினார்? கண்ணியமான அல்லாஹ் நல்லியார்களே, என்னோட இரக்கம், என்ன மன்னிக்கக்கூடியவன், தப்பு செய்யல மன்னிப்பு கேட்கிறார். கண்ணியமான அல்லாஹ் நல்லாரியர்களே, நிரபராதி ஆயிட்டாரு, எல்லாரும் சொல்லிட்டாங்க, அரசன் சொல்லிட்டாரு, அரசன் மனைவி சொல்லிட்டாங்க, எல்லா பெண்களும் சொல்லிட்டாங்க, நீங்க நிரபராதி. அவருக்கு ஏழும் மான நஷ்டம் போடலாம், மனித உரிமை மீறல வழக்கு போடலாம், ஹைகோர்ட் போடலாம். ஆனா போக இல்ல, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன்னை அடிமைப்படுத்திட்டு அந்த அரசன்ட்ட சொல்றாங்க, காலஜல்னி அலா ஹதாயிரில் அர்ள் இன்னி ஹஃபீலுன் அலீம். தேசிய களஞ்சியத்தை பத்தி அறிவு எனக்கு இருக்குது, அதை பாதுகாப்பேன், அதை செவ்வனே செய்வேன், எனக்கு அந்த பொறுப்பை எனக்கு தாங்க, உங்களுடைய கவர்மெண்ட் கீழே நான் வேலை செய்ய போறேன். கண்ணியமானவர்களே, சில ஆண்டுகள் அவங்களுக்கு கீழே அந்த அமைச்சர் எடுத்து நல்ல ஒரு புருஷனா வாழ்ந்து காட்டினான். மன்னிக்கிற மனப்பான்மை, தன்னை அல்லாஹ்வுக்கு முன்னால அடிமையா நிரூபிக்கிற மனப்பான்மை, பாவத்தில் கிடந்தாலும் தன்னை மார்பு தட்டி கொள்ளாம அல்லாஹ்வை புகழ்ற மனப்பான்மை, ஒழுக்கம் உள்ளவர்களுக்கு எல்லாம் கொடுக்கின்ற உதவி நிறைய விடயங்கள் அல்லாஹ் அந்த வரலாறு சொல்லித்தாரான். இந்த வரலாறு கண்ணியமானவர்களே, வரலாறு சொல்வது நோக்கம் அல்ல, இப்படி அல்லாஹ் நல்லடியார்களுக்கு உதவிகளை கொடுப்பான். எனவே கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த வாலிபத்துல நாங்க எங்களை பரிசுத்தமாக்கிக் கொள்வோம், நாங்க வாழணும் அல்லாஹ் ரசூலுக்காக. அல்லாஹ் பரிசுத்த அல்குர்ஆனில நிறைய இடங்கள்ல சொல்றான், யார் அல்லாஹ் ரசூலுக்காக இந்த உலகத்தை வாழ்றாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் இந்த உலகத்திலே நிம்மதியை கொடுப்பான், நாளைய மறுமையிலே நிம்மதியை கொடுப்பான். யார் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு வாழ்றாங்களோ அந்த மக்களுக்கு அல்லாஹ் நாளைய மறுமையில என்ன செய்யுமா சிறப்ப கொடுக்க போறான். ஒரு சந்தர்ப்பத்து நபி அவங்க மஜ்லிஸுக்கு வந்து கண்ணீர் வடிச்சு கவலைப்படுறான். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து கேட்டாங்க, ஏன் நீங்க கவலைப்படுறீங்க? அவர் சொன்னாரு, நாயகமே, இந்த உலகத்துல உங்க நினைவு வரும் போதெல்லாம் உங்களை பார்க்க வர மடிப்பு இருக்கா, ஆனா நீங்க ஒரு நாள் மௌத்தா போயிட்டா நாளைய மறுமையில நீங்க எல்லாம் எங்கேயோ நல்ல மக்களோடு இருப்பீங்களே, நாங்க எங்க இருப்போம்? அதனால சௌபாகவதி அல்லாஹாலுடைய கவலை, நாளைய மறுமையில நான் நல்ல மக்களோடு இருக்கணும், அல்லாஹ் ரசூலை நேசிக்கிற நாளைய மறுமையில நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் இருக்கணும் என்பதற்காக கவலைப்படுகிறார். அல்லாஹ் உடனே குர்ஆன் ஆயத்தை அழைக்கிறார், கட்டுப்பட்டு வாழ்றாங்களோ அவங்களாலே மறுமையில் அல்லாஹ் யாரோட தெரியுமா ஒன்னு சேர்ப்பான், யாரோட தெரியுமா அழுப்பாட்டுவான். அல்லாஹ் அருள் செய்த, அல்லாஹுடைய அருளுக்கு சொந்தக்காரான, அல்லாஹுடைய அருளை நலையக்கூடிய மினன் நபியீன், நபிமார்களோடு அல்லாஹ் அழுப்பாட்டுவான். அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி வாழ்ந்தா நாளைய மறுமையில நாங்கள் நபிமாரோடு இருப்போம். உண்மையாக இருப்போம், வாழ்த்துக்கு யுத்தம் செய்த சுகதாக்களோடு இருப்போம், சாலிஹான நல்ல மக்களோடு நாளைய மறுமையில் இருப்போம். அல்லாஹ் இப்படி குர்ஆன்ல ஆயத்துல சொல்லிட்டு இறுதியில முடிக்கிறான். அல்லாஹ் அந்த குர்ஆனுடைய ஆயத்தை இதை விட வேற என்ன அழகான நட்பு தேவைன்னு கேட்கிறான். இதை விட வர என்ன அழகான உறவு உங்களுக்கு தேவை? வாருங்களே அல்லாஹ் ரசூலுக்காக, அல்லாஹ்வுடைய வாழ்க்கை அது வீணாகாத வாழ்க்கையே. அல்லாஹ் அதைத்தான் சொல்லித்தாரான். எனவே கண்ணியமான அல்லாஹ் நபியார்களே, நாங்க அல்லாஹ் ரசூலுக்காக வந்து வாழ்ந்தா நாளைய மறுமையில நிச்சயமாக நபிமாரோடு இருப்போம். நபிமாரோட சிறப்பு எவ்வளவு எங்களுக்கு தெரியும், நபிமாரோட சிறப்பு எவ்வளவு எங்களுக்கு தெரியும், சகோதாக்கள் சிறப்பு எவ்வளவு தெரியும். ரத்த கீழ உலகத்துக்கு முன்னால அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறான். அப்படிப்பட்ட சுகதாக்கள் நாங்க வாழ்க்கைக்கு யுத்தம் செய்யல, ஆனா சஹீது ஓரம் நாளை மறுமையில் பாட்டுவார். கண்ணியமான அல்லாஹ் முன்னாடி, எனவே அல்லாஹ் ரசூலுக்காக நீ வாழ்ந்தா அந்த வாழ்க்கை ஒரு காலமும் வீணாகாது. எனவே கண்ணியமான அல்லாஹ் முன்னாடி, நாங்க செய்யற இபாதத் எல்லாம் குறைவான இபாதத். இந்த இபாதத்துக்கு முழுமையான நன்மை கிடைக்கணுமா? வாலிபர்களே, திருப்புராயத்துல அல்லாஹ்வுடைய பாதையில சென்று தீனுடைய மஜ்லிஸ்ல கலந்து கொண்டு நல்ல விஷயங்களை விளங்கிக் கொள்ளுங்க. சொல்லக்கூடிய முறைகள், குர்ஆனுடைய விளக்கங்கள், நிறைய விஷயங்களை படித்துக் கொள்ளுங்க. நாங்க இபாதத் செய்வோம் கொஞ்சம், ஆனா அதற்கு அல்லாஹ் கொடுக்கின்ற கூலி இருக்குதே அது விசாலமான கூலி. ஒரு நாளைக்கு நாங்க 5 நேரம் பரவான தொழுகை தொழுகிறோம். ஒரு தொழுகைக்கு 10 நிமிடம் என்று வைத்துக் கொண்டா ஒரு நாளைக்கு நாங்க 50 நிமிடம் தொழுகிறோம். 5 நேரத்துக்கு ஒரு மனுஷியான வைத்துக் கொள்வோம். 24 மனுஷியாரங்கள்ல ஒரு மனுஷியான அல்லாஹுக்காக வந்து தொழுகிறோம். அப்படி என்றால் 24 வருடங்கள் வாழக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய ஆயுள்ல 1 வருடம் தான் அல்லாஹ்வுக்கு வேண்டி சுஜூது செய்கிறார் சொல்கிறார். 48 வருடங்கள் வாழக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய ஆயுள்ல 2 வருடம் தான் பரவான சுஜூது செய்கிறார். 96 வருடங்கள் வாழக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய ஆயுள்ல 4 வருடம் அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்கிறான், பரவான இபாதத்தை செய்கிறான். நோன்பு எடுத்து பாருங்க, 12 மாதத்துல ஒரு மாதம் முழுமா நோன்பு பிடிக்கிறோம். 12 வருடங்கள் வாழக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய ஆயுள்ல 1 வருடம் நோன்பு பிடிக்கிறான். 24 என்றால் 2 வருடம், 48 என்றால் 4 வருடம், 96 என்றால் 8 வருடம். 96 வயது ஆக கூடின வயதுல ஒருத்தர் வாழ்ந்து மௌத்தாகிறான்டா, அவர் 8 வருடம் நோன்பு பிடித்து 4 வருடம் தொழுதிருப்பார். இந்த இபாதத் அல்லாஹ்வுடத்தில முழுமையா கபூல் செய்யப்பட்ட இபாதத்தாக இருக்கிறதா என்பது கேள்வி. தக்பீர் கேட்டினா எங்க எங்கட சிந்தனை? நாங்க சொல்லுகிறோம் சூரா பாத்தியாவை திருத்தம் ஆகுறோமா? கண்ணிமான் அல்லாஹ் நடிகார்களே, நான் குர்ஆன் ஓதுறது சரியா, சொல்லுற முறை சரியா, குடும்பம் நடத்துற முறை சரியா, குளிக்கிற முறை சரியா, இதெல்லாம் நாங்க படிக்க வேண்டிய தேவை இருக்குது. எனவே வாலிபர்களே, திருப்பாயத்துல ஐஸ் கட்டி இருக்குது, அதை எங்க போட்டாலும் கரையும், ரோட்ல போட்டாலும் கரையும், தண்ணியில போட்டாலும் கரையும், அல்லது ஒரு கூழ்ல ஒரு ரிங்ஸ்ல போட்டாலும் கரையும். ரிங்ஸ்ல போட்டா யாருக்காவது குடிச்ச கொடுக்கலாம், இந்த சூடு காலத்துல குடிச்சு வச்சு கொடுக்கலாம். அதை போல எங்கட காலம் எங்கேயாவது கழிஞ்சு போவோம். ஆனா இந்த காலத்தை ஐபாதத்துல கழிச்சு வைங்க, நாளை மறுமையில் அல்லாஹ் எங்களுக்கு நிறைய உதவிகளை தருவான். மிக முக்கியமாக ஒன்று சொல்றேன், அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி வாழ்ந்து கொள்வோம். அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி வாழ்ந்தா அல்லாஹ் அந்த உலகத்துல எங்களுடைய வாழ்க்கையே ஒரு வினாடியை கூட வீணாக்க மாட்டான். எனவே கண்ணியமானவர்களே, நல்ல குணங்களை அணிவோம், தீய குணங்களை இந்த வாலிபத்தில் களையவே. இன்னைக்கு நாங்க சமூகத்துல பார்க்கிறோம், அண்மை காலங்கள்ல முஸ்லீம்களை ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனைகள்ல பிரதான காரணங்கள் ஒன்று, மனிதன் பாவத்துல ஈடுபட்டதால பெரிய ஒரு விலை. சில வாலிபர்கள் குடியின் காரணமாக செய்த சில விளைவுகளால் பெரிய ஒரு விபத்தை, பெரிய ஒரு ஆபத்தை நாங்கள் எல்லாரும் சந்திப்போம். எனவே இந்த வாலிப சமுதாயத்தை பாதுகாத்தால் எங்களோட முழு உம்மத்தையும் பாதுகாக்கலாம். வாலிபர் சமுதாயத்தின் சொத்தாக இருக்கிறார். இந்த வாலிபர் சமூகத்தில் எப்படி பயன்படுத்தப்படுகின்றார்? சில இடங்கள்ல கருவ போல இளைய போல சாப்பாட்டுல போட்டு உசிய கொடுத்ததுக்கு பின்னால அப்படியே எடுத்து வீசுற பேருல காலம் வந்தா போஸ்ட் ஒட்டுறதுக்கு, ஏதோ கூட்டங்கள் அதிக முக்கியமான பங்கு வந்தா கருது தூக்குறதுக்கும், சாப்பாடு ஆக்குறதுக்கும், சப்ளை பண்றதுக்கும், இதுக்கு தான் இன்னைக்கு வாலிபர்கள் பயன்படுத்தப்படுறாங்க. கவலையான ஒரு விஷயம் கண்ணியமா அல்லாஹ் நடிகார்களே, எல்லா இடங்கள்ல சில இடங்கள்ல வாலிபர் இதற்கு பயன்படுத்தப்படுகிறார். இன்னைக்கு அநேகமான பிரச்சனைகள் இந்த வாலிபு சமுதாயத்தால் வருகிறது. அநேகமான ஊரில் நிறைய வேலையை சாதிக்கிறாங்க இந்த வாலிபர்கள். ஒரு பகுதியில பிரச்சனை வருகிறது, இன்னொரு பகுதியில வாலிபர்கள் நிறையவே சாதிக்கிறாங்க. விளையாட்டு போட்டிட்டு வச்சு அங்க போய் இஸ்லாத்துக்கு மாற்றமான சில விடயங்களை செய்து பிரச்சனையை ஏற்படுத்துறாங்க. கண்ணியமான அல்லாஹ் நடிகார்களே, எனவே இந்த வாலிபர்களை பாதுகாத்தா எங்களை உம்மத்தை பாதுகாக்கலாம். எனவே அன்பான அல்லாஹ் நடிகார்களே, முதலாவது இந்த வாலிபர்கள் அல்லாஹ் ரசூலுக்காக தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து இந்த சமூகத்தில் எல்லாருக்கும் முன்மாதிரியா வாழ்ந்து காட்டும். எங்களுக்கு தெரியும் முழு உலகிலும் 700 கோடி மக்கள் வாழ்கின்றனர். அதுல 160 கோடி மக்கள் தான் முஸ்லீம்கள். மீதமுள்ள 540 கோடி மக்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள், இந்த பள்ளியை பற்றி தெரியாதவர்கள், கலிமாவை பற்றி தெரியாதவர்கள், அல்லாஹ் ரசூலை தெரியாதவர்கள், சுவர்க்கம் நரகத்தை தெரியாதவர்கள், குர்ஆனை தெரியாதவர்கள், நானும் நீங்களும் அவர்களுக்கு முன்மாதிரியாக இருந்திருக்கிறோமா? கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே அவர்கள் பல அபூ தாலிபுகளை உருவாக்கினார், பல அபூ தாலிபுகளை உருவாக்கினார். அபூஜஹல் கூடுதலாக இருக்கவில்லை, இஸ்லாத்துக்கு எதிராக வருகின்ற போது அந்த அபூ தாலிபுகள் தடுத்தார்கள். இங்கு எங்களுடைய பொருட்கள் வாங்கல், எங்களுடைய பேச்சு, எங்களுடைய செயல் நாளுக்கு நாள் அபூஜகளை கூட்டிக் கொண்டு செல்கிறது, அதிகமான அபூஜகளை உருவாக்கி விட்டது. முஸ்லீம்களுக்கு புரிவிக்கின்ற, முஸ்லீம்களுக்கு அழிக்கின்ற, முஸ்லீம்களை பொருளாதாரங்களை அழிக்கின்ற அளவுக்கு நாங்கள் எங்களுடைய பொருட்க வாங்கலால, எங்கட பேச்சால, எங்களை நடத்தியால, எங்கட எல்லா விவகாரங்களாலையும் அபூ ஜஹல்களை உருவாக்கி கொண்டிருக்கிறோம், அபூ தாலிபுகளை உருவாக்கவில்லை. எங்களுக்கு குரல் கொடுக்கக்கூடிய, எங்களை பாதுகாக்கக்கூடிய, எங்களுடைய இஸ்லாத்துக்கு வராவிட்டாலும் இஸ்லாத்தை ஆதரிக்கின்ற அப்படியான அபூ தாலிபுகளை உருவாக்க வேண்டும். அது எங்களுடைய வாலிபு சமுதாயத்தால் முடியும். கண்ணியமான அல்லாஹ் நடிகார்களே, எனவே எங்களுடைய சமுதாயம் இந்த வாலிபத்தை பெருமதியாக கருத வேண்டும். மிக முக்கியமாக அந்த வாலிப பருவத்திலே எங்களுடைய நாவை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நாவு இருக்குது கிட்டத்தட்ட 50 கிராம், ஆனா 50-60 கிலோ கிராம் எதோடைய இந்த முழு உடம்பை கொண்டு நரகில் தள்ளக்கூடிய ஒரு பயங்கரமான உறுப்பு தான் இந்த நாவு. நாவுல இருக்குது, அதுல ஒரு எலும்பில் நிறைந்த குளத்துக்கு தேவையான பொருத்துக்கு திரும்பி திரும்பி சொல்லு சொல்லு அது பேசும். அதனால உள்ளத்துல படுற எல்லாத்தையும் சமூகத்துக்கு பேசிவிடக் கூடாது. சில கோபதாபங்கள் நேரத்தில் எங்களை அறியாம ஒரு உச்சகட்ட நேரத்தில் நாங்கள் சில விஷயங்களை பேசுவோம் என்றால் அது பாரதூரம் ஏற்படுத்தும். உள்ளத்தில் எழக்கூடிய எல்லாத்தையும் பேசினா சிலர் புரிவார்கள், பலர் பிரிவார்கள். ஒரு கூட்டம் புரியும், இன்னொரு கூட்டம் பிரியும். அதனால உள்ளத்துல வரக்கூடிய நல்ல விஷயங்களை மாத்திரம் சமூகத்துக்கு பேசுவேன். எனவே தான் அல்லாஹ் நல்லவர்களே, இந்த வாலிபர்கள் சமூகத்தின் சொத்தாக மதிக்க வேண்டும். வாலிபர்கள் சமூகத்துக்கு செய்ய வேண்டிய நிறைய பணி இருக்கிறது, சமூகம் வாலிபர்களுக்கு செய்ய வேண்டிய பணி இருக்கிறது, அது வெவ்வேறான தலை. அன்பான அல்லாஹ் நல்லவர்களே, இது சம்பந்தமான ஏராளமான நிகழ்ச்சிகளை பாடசாலை மட்டத்திலும் நான் செய்திருக்கிறேன். அதே எங்கள் சென்னையத்திலும் அது சம்பந்தமான நிறைய விஷயங்களை வாலிபர்களுக்கு அவர் செய்து கொண்டு போகின்றார்கள். ஏன், எதிர்காலத்திலே எங்களுடைய சமுதாயம் பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த வாலிபர்கள் நல்ல ஒரு தலைமைத்துவத்தின் கீழே அவர் இருக்க வேண்டியதற்காக வேண்டி இந்த வாலிபர் நெறிப்படுத்தப்படுகின்றார். எனவே அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த வாலிபர் சிறு பிராயத்திலே இந்த நாவை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அறிவுறுப்பான விஷயங்களை பேசக்கூடாது, கெட்ட விடயங்களை பேசக்கூடாது, யாருடைய மனதை நோயடிக்க கூடாது. நல்லவர்களை நண்பர்களாக தெரிவு செய்து கொள்ள வேண்டும். எங்களுடைய குறைகளை, எங்களுடைய தப்புகளை எங்களை முகத்தை பார்த்து எங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய நண்பர்களை, யாருடைய இபாதத்தை பார்த்தா அல்லாஹ்வுடைய சிந்தனை வருமோ அப்படியானவர்களை நம்ம அடுத்துக் கொள்ளணும். யாரோட சேர்ந்தா ஈமான் கூடுமோ, யாரோட சேர்ந்தா அறிவு கூடுமோ அப்படியானவர்கள் நண்பரை அடுத்துக் கொள்ளணும். எங்களுக்கு இருக்கிற அறிவை எடுத்து போட்டு செய்யற இபாதத்தையும் இல்லாம ஆக்குகின்ற நண்பர்களை யாரும் செய்தரவானா? இன்னைக்கு துரதிருஷ்டவசமாக எப்படி நண்பர்கள் ஆகுறாங்க, சிலர் நட்பு வைக்கிறாங்க, காலப்போக்கில் அந்த நட்பை பார்த்தா அந்த நண்பர் மூலமாக ஒரு நண்பர் மூலமாக இன்னொரு நண்பர் என்ன செய்திருக்கிறாரு, தந்த மனைவியை பறி கொடுத்திருக்கிறார், நண்பனுக்காக தந்த தாயை பறி கொடுத்திருக்கிறார், தந்த சகோதரிய. ஏன் காரணம், இஸ்லாமிய வரையறை பேணப்பட இல்லை. எங்களோட நண்பர் எங்களோட தான், எங்களோட தாயோட அல்ல, எங்களோட சகோதரியோட அல்ல, எங்களோட மனைவியோட அல்ல. எனவே அதுக்கு ஒரு வரையறை இருக்குது. இஸ்லாம் மஹரம் அஜ்னமி சட்டத்தை பேணி தருகிறது. இந்த வரையறைக்குள்ள நாங்க நடக்கின்ற போது நிச்சயமாக அல்லாஹ் எங்களுடைய ஒழுக்கத்தை பாதுகாப்பான். ஒழுக்கம் இல்லாம போனா கண்ணியமான அல்லாஹ் நபியார்களே மனிதன் மிருகத்தை விடவும் கேவலம் என்ற செய்தியை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னைக்கு சமூகத்துல பாக்குறோம். ஒரு மிருகம் இருக்குது, வாய் பேச முடியாத ஒரு அறிவு குறைவுள்ள மிருகம் இருக்குது, ஒரு அழுக்கான வேலையை செய்யறதுக்கு ஒரு முறை ஒரு மெதட் ஒரு இனம் இருக்குது. ஒரு முறையோட ஒரு மெதட்டோட ஒரு அமைப்போட தான் செய்யும். ஆனா ஒழுக்கம் இல்லாத மனிதன் இருக்கிறானே அந்த மிருகத்தை விடவும் கேவலமானவர். ஒரு பாவத்தை எப்படி செய்யலுமோ என்னென்ன முறையில செய்யலுமோ எங்கெங்க போய் செய்யலுமோ எல்லாம் எப்படி செய்வார், ஏன் ஒழுக்கம் இல்லாவிட்டான். ஒழுக்கம் கலட்டப்பட்டா மனிதனை கொண்டு விளங்காது. இன்னைக்கு பாக்குறோமே இல்லையா, சூரத்துல பார்க்க தேவையில்ல, இலங்கையில கூட பார்க்கலாம். சொந்த தகப்பனால சொந்த தகப்பனால சொந்த மகளுக்கு பிள்ளை, மனித உலகமா மிருக உலகமா கனிமான அல்லாஹ் நடிகார்களே. ஏண்டா குர்ஆன்ல சில ஆயத்துகள் சொல்வதை போல ஒரு மனிதன் பாவத்துல விழுந்துட்டான்டா அவனோட ஒழுக்கம் முதலாவது கலட்டப்படும். ஒழுக்கம் கலட்டப்பட்டா அவனுக்கு சகோதரியும் வழங்காது, தந்த மனைவியும் வழங்காது, தந்த பிள்ளையும் வழங்காது. அதனால ஒழுக்கம் கலட்டப்பட்டு விட்டால் சர்வசாதாரணம், அந்நிய பெண்களோட சர்வ சாதாரணமாக பழகுவோம். மனைவிக்கு சலாம் சொல்லாதவர் ஆபீஸ்ல உள்ள போய் லேடிஸ்க்கெல்லாம் சலாம் சொல்லுவார், அது ஒரு பழக்கம். எனவே கண்ணியமானவர்களே எங்களை வழி நடத்தணும் சரியா இஸ்லாம். அதனால இந்த வாலிப பருவத்தை நல்ல முறையில கழித்துக் கொள்ளணும். முதலாவது அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி நல்ல விஷயங்கள்ல ஈடுபடணும். அடுத்ததாக எங்களை நாவ முக்கியமாக பாதுகாத்துக் கொள்ளணும். அடுத்ததாக அல்லாஹுடைய உரிமைகள்ல எந்த குறையும் செய்யக்கூடாது. அல்லாஹுடைய கடமைகளை செவ்வனே நிறைவேற்ற வேண்டும். ஹுகூக்குல் இபாத் அடியாருடைய உரிமையிலையும் எந்த குறைச்சலும் செய்யக்கூடாது. யாருக்கு மேசக்கூடாது, போய் சொல்லக்கூடாது, திட்டக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடக்கூடாது. அடுத்து கனியமான அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே வாலிபர்களே, ஏப்ரல் முதலாம் திகதி ஏப்ரல் பூல் தினம் என்று சொல்வார்கள், பொய் சொல்லக்கூடிய தினம் என்று சொல்வார்கள். அன்பான வாலிபர்களே தயவு செய்து நீங்க யாருமே பொய் சொல்ல வேண்டாம். அந்த நாள்ல ஜோக்குக்கு கூட விளையாட்டுக்கு கூட பொய் சொல்ல வேண்டாம். நாங்க முஸ்லீம்கள், சில வேளை அந்த ஒரு பொய்யால் அல்லாஹ் மிகப்பெரிய சோதனையை தருவான். ஹதீஸ்ல தெளிவா வந்திருக்கு, சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு அடியான் ஒரு பொய் சொன்னான், பல பொய் அல்ல ஒரு பொய் சொன்னால் அவனை விட்டு மலக்கு ஒரு மைல் தூரமாக. பத்து பொய் சொல்லிட்டா அவன்கிட்ட இருக்கிற நாசத்தால மலக்கு பத்து மைல் தூரமாகிடுவான். இந்த ஹதீஸு கீழே பல மாக்கள் எழுதுகின்றாங்க, வாப்பா அம்மா சொல்லக்கூடிய பொய்யுடைய நாசம் பிள்ளைகளுக்கு தெரிஞ்சா பிள்ளைகள் யாரும் வாப்பா அம்மாவுக்கு பக்கத்துல இருக்க மாட்டாங்க. பிள்ளைகள் சொல்லக்கூடிய பொய் வாப்பம்மாக்கு தெரிஞ்சா வாப்பம்மா பிள்ளைகளுக்கு பக்கத்தில் இருக்க மாட்டான். அதனால அல்லாஹ் இந்த உலகத்துல மகளும் எங்களுக்கு எல்லாம் மறைச்சு வச்சிருக்கிறான், மலைச்சுமாருக்கு இந்த நாத்தம் வணங்குது, அதனால அவங்க தூரமாகறான். எனவே அன்பான அல்லாஹ் நடிகார்களே விரிவான ஹதீஸுக்கு சொல்ல நேரம் போதாது, சுருக்கமாக சொல்லுகின்றேன், யாரும் பொய் சொல்லாதே. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் எச்சரித்தார், பொய் இருக்கிற விளையாட்டு கூட பொய் சொல்லக்கூடாது. ஒரு பிள்ளைக்கு இந்த பொருளை நான் காலை வாழ்ந்து கூப்பிட்டு அதை கொடுக்காம நீங்க இருந்தா அதுவும் பொய்னு சொன்னாங்க, அதுக்கும் பாவம் கொடுக்க சொன்னாங்க. கண்ணியமான அல்லாஹ் நல்லார்களே. எனவே வாலிபர்களே நிதானமான முறையில் செய்யப்படுங்க, சமூகத்துக்கு முன்மாதிரியாக வாழுங்க. நாங்க வாழ்ந்த காலத்துக்குள்ள ஏதாவது ஒன்று சாதித்து விட்டு மௌத்தாகுவோம். இமாம் அஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்னாங்க, சில சமுதாய மௌத்து ஆனா அவங்க நல்ல செயல் மௌத்தாக இல்ல. எங்களை விட்டும் சொல்லலாம் அலைவசம் கபர்ல வாழ்றாங்க, ஹலீஃபாக்கள் கபர்ல வாழ்றாங்க, சஹாபாக்கள் கபர்ல வாழ்றாங்க, ஆனா அவங்க செஞ்ச சேவை மௌத்தாக இல்ல. எங்களுக்கு முன்னால வாழ்ந்த எத்தனையோ பெரியார்கள் கபர்ல வாழ்றாங்க, அவங்க கட்டி போட்ட பள்ளியில நாங்க சொல்கிறோம், அவங்க கட்டி போட்ட மதரசாக்கள் நாங்க ஓதுறோம், அவங்க கட்டி போட்ட பாடசாலை நாங்க படிக்கிறோம், அவங்க செஞ்சு போட்ட தெருக்கல்ல நாங்க பயணம் செய்யறோம். நாங்க பிறந்து பார்க்க படிக்கிறதுக்கு அழகான பாடசாலை இருக்குது, நாங்க பிறந்து பார்க்க தொழுகிறதுக்கு அழகான மசித் இருக்குது, நாங்க பிறந்து பார்க்க அழகான தெருவிற்கு பயணம் செய்யறதுக்கு யாரோ ஒருத்தர் கட்டி போட்டது, இதுல வாப்பமா கட்டி போடல, யாரோ ஒரு சமுதாயம் நல்லதுக்காக செய்து விட்டு போனார்கள். நானும் நீங்களும் இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சா எங்கட பெயர் இந்த உலகத்துல ஹயாத்தாக, நானும் நீங்களும் எதை செய்திருக்கிறோம். எனவே அன்பான அல்லாஹ் நல்லார்களே விரிவாக தெளிவாக பேசுகிற நேரம் இடம் தராது. எல்லாருக்கும் வேலைப்படுக்க இருக்கும். சுருக்கமாக சில விஷயங்களை ஞாபகப்படுத்தினேன். இந்த உலகத்துல ஏதாவது ஒன்று செய்து விட்டு போவோம், எங்களால உருவாக்க முடியலையா, நாங்க ஓதின மதரசா அதற்கு ஏதாவது ஒன்று செய்வோம், நாங்க வாழக்கூடிய மகல்லா, நாங்க இருக்கக்கூடிய மகல்லா, இதுக்கு எங்களால ஏன் ஒரு பணியை செய்வோம். ஒற்றுமையாக இருக்கின்ற போது அல்லாஹ் நிறைய உதவிகளை தருவான், தனிமையில் ஒரு விடயத்தை சாதிக்கலாம். கணவன் ஒரு மனிதன் தனியே இருக்கிறான், அவனால தனியே நிறைய விடயங்களை சாதிக்கலாம். இஸ்லாமிய ஐபாதத்தை பொறுத்த வகையில ஒரு மனிதனுடைய அநேகமான ஐபாதத்துக்களை தலைமைத்துவ அடிப்படையில செய்யும் தொழுகையா இமாஜமா தான் நாங்க சொல்லுவோம். ஹஜ்ஜா அது ஒரு முறையோட தான் ஒரு தலைமைத்துவத்துக்கு கீழே செய்யணும். ஜகாத்தா கட்டுப்பட்டு ஒரு தலைமைத்துவத்துக்கு கீழே செய்யணும். இது எல்லா விவாதத்தும் அப்படித்தான். அத போல ஒரு ஆண் மகனால தனிய செய்யலாத காரியத்தை கணவன் மனைவியாக ஒரு குடும்பமாக செய்யலாம். கணவன் மனைவி பிள்ளைகளாக இன்னும் கொஞ்சம் விரிவாக செய்யலாம். கணவன் மனைவி பிள்ளை உறவுகளாக இன்னும் கொஞ்சம் விரிவாக செய்யலாம். அத போல ஊரார் ஜமாத்தாராக ஒன்றிணைந்து இருவாய்களாக ஒன்றிணைந்து நிறைய சேவை செய்யலாம். எனவே நாங்கள் எல்லாரும் ஒன்றுபட்டா வாலிபர்கள், வயோதிபர்கள், இன்னும் மூத்தவர்கள், துறை சார்ந்தவர்கள், அறிஞர்கள், உலமாக்கள் எல்லோரும் சேர்ந்து ஒன்றுபடுகின்ற போது நிச்சயமா நிறைய விடயங்களை சாதிக்கலாம். நாங்க எப்போது ஒற்றுமையாக இருக்க வேண்டும். கனிமன் அல்லாஹ் நடிகார்களே, ஒற்றுமை ஒரு பலம், ஒற்றுமை ஒரு சக்தி, ஒற்றுமை ஒரு ஆயுதம். ஒற்றுமை அல்லாஹனுடைய அல்லாஹனுடைய உதவியை கொண்டு வருகின்ற மிகப்பெரிய ஒரு இபாதா. ஒற்றுமை இல்லாம போனா நாங்க ஒரு ஆயுதத்தை எழுந்தமாறு, ஒற்றுமை இல்லாம போனா நாங்க ஒரு சக்தியை எழுந்த மாதிரி, ஒற்றுமை இல்லாம போனா நாங்க அல்லாட உதவியை எழுந்த மாதிரி. அதனால ஒன்று பற்றா எங்களுக்கு ஒரு வாழ்வுண்டு. ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய உறுப்புகள் ஒன்றுதான் இந்த நாவு. ஒரு ஊர்ல குழப்பமா, காரணம் இந்த நாவு தான். சந்தோஷமா இருந்த ரெண்டு பேர் பிரியறாங்களா, காரணம் இந்த நாவு தான். நிர்வாகத்தை நல்ல முறையில செய்யலாதா, காரணம் இந்த நாவு தான். அதனாலதான் செல்லல்லாக அழகி வசலம் சொன்னாங்க, அதிகமான மக்களை நரகத்துல முகம் குப்புற செல்லக்கூடிய உறுப்பு தான் இந்த நாவுன்னு சொன்னாங்க. எனவே கண்ணியமான அல்லாஹ் நடிகார்களே, வாலிபர்களே, இந்த இளமை பருவத்தை நல்ல முறையில கழித்துக் கொள்ளுங்க. ஊருக்குள்ள ஒற்றுமையாக இருந்து கொள்வோம். நிர்வாகிகள், பொறுப்புதாரிகள், பெற்றோர்கள் போடக்கூடிய சட்ட திட்டங்களை கட்டுப்பட்டு நடப்போம். அடுத்து நீ முக்கியமாக பெற்றோருக்கு எல்லோரும் கட்டுப்பட்டு நடக்கும். பெற்றோர் இருக்கிறார்களே, மிகப்பெரிய ஒரு பாக்கியம். இந்த உலகத்துல ஒரு மனைவியை பிடிக்க இல்லையா, தலாக் இன்னொரு திருமணம் முடிச்சு கொள்ளலாம். ஒரு தொழில் செய்யறோம், பிடிக்க இல்லையா, இன்னொரு தொழில ஸ்டார்ட் பண்ணி கொள்ளலாம். ஆனா இந்த உலகத்துல உள்ளது ஒரு வாப்பாவும் ஒரு உமாவும் தான். அவங்க மௌத்தா போனா தள்ளி கொடுத்து வாப்பா ஒன்று வாங்கலாம், தள்ளி கொடுத்து உமா ஒன்று வாங்கலாம். எனவே இந்த உலகத்துல மிகப்பெரிய செல்வம் தாய் தாப்பன் உங்களோட வாலிபர்கள் கிடைச்சிருக்கிற சொத்தா இருக்கு. கண்ணியமான அல்லாஹ் நடிகார்களே, சில வாலிபர்கள் சில நண்பர்களுக்காக வேண்டிய பெற்றோர்கள் இருக்கிறாங்க. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட ஒரு சஹாபி வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், நான் ஹஜ்ஜிக்கு போறேன்னு சொல்லுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி கேட்டாங்க, உங்களோட பெற்றார் ஹயாத்துல இருக்கிறாங்களா? ஆம் நாயகமே, அப்படின்னா உங்களோட பெற்றார போய் பாருங்க, அல்லாஹ் உங்களுக்கு ஹஜ்ஜுடைய சவாபை தருவான்னு சொன்னாங்க. கூலி உங்களோட வாப்பா அம்மாவை பார்த்ததால கிடைக்கும் சொல்லி அனுப்பினாங்க. இன்னும் ஒரு மனிதர் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட அதாவது ஜிஹாதுக்கு செல்வதற்கு அனுமதி கேட்டார். வாளை தூக்கி தன்னை உயிரை கொடுத்து ஷஹீதாகவதற்கு அனுமதி கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி கேட்டாங்க, உங்களோட வாப்பா அம்மா ஹயாத்துல இருக்கிறாங்களா? ஆம் நாயகமே, அப்படின்னா அவங்களுக்கு போய் பாருங்களே, அல்லாஹ் அவங்களுக்கு ஜிஹாதுடைய கூலி தருவான்னு சொன்னாங்க. எனவே அன்பான அல்லாஹ் நடிகார்களே, தாய் சாப்பிடுடைய பாசம் இருக்குது, அந்த பாசத்துக்கு ஈடாக இந்த உலகத்தில் யாருடைய பாசம் இல்ல. அல்லாஹுடைய பாசத்துக்கு அடுத்ததாக தாய் தாப்பன் எங்களோட நெருங்கிய ஒரு பாசம் வச்சிருக்கிறாங்க. எனவே அன்பான அல்லாஹ் நடிகார்களே, அவருடைய மனதை எப்போதும் சந்தோஷமாக வைத்துக் கொள்ளுங்க.
இந்த உலகத்துல எல்லாம் கொடுக்கிற தண்டனைகள்ல ஒன்றுதான் பாப்பா அம்மாட மனதை நோகடிச்சா இந்த உலகத்துல மௌத்துக்கு முன்னால் எல்லாம் தண்டனையை கொடுத்துருவான். அதனால சொல்லுவாங்க, பிருல் வாலிதெயின் தீனுன் வதைன்னு சொல்லுவாங்க. பாப்பமா பாக்குறது தீன் ஒன்று மார்க்கம், இன்னொன்று தெயின் கடன். நாங்க நிறைவேற்ற இல்லையா, பிள்ளை கூட்டியால ஒரு காலம் நாங்க அப்படி நிறைவேற்றப்படுவோம். எனவே அன்பான அல்லாஹ் நடிகார்களே, பெற்றோருடைய விஷயத்துல கண்ணு கருத்துமா இருந்தவங்க, குறிப்பாக தாய் இருக்கிறாரே, மிகப்பெரிய ஒரு தியாகி. ஒரு வீட்டிலையும் தகப்பன்மார் நாங்கெல்லாம் ஆங்க இருக்கிறோம், நாங்க நேர காலத்துல தூங்கிடுவோம். ஆனா சில பிள்ளைகள் 10 முறை இரவில் எழும்புவாங்க, அந்த தாய் தான் எழும்பி எழும்பி ஆற்றுவாங்க. இனிமான் அல்லாஹு நாடியார்களே, எங்களுக்காவணி ரத்தத்தை தியாகம் செய்தவள் தாய், எங்களுக்காவணி தூக்கத்தை தியாகம் செய்தவள் தாய், வீட்டில் எல்லோரும் சமைப்பார்கள், இனிமான் தாய் சமைப்பாள், எல்லோருக்கும் பாப்பாக்கு சாப்பாடு கொடுப்பாங்க, மகன் மகளுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுப்பாங்க, எல்லோரும் உப்பு இருக்கணும், உரப்பு இருக்கணும், ருசி இருக்கணும், சாப்பிடுவாங்க. ஆனா தாய் சாப்பிட மாட்டா, தாய் எப்ப சரிமா சாப்பிடுவா? எல்லாரும் சாப்பிட்டு முடிஞ்சதுக்கு பின்னால மிச்சம் இருந்தா தான் தாய் சாப்பிடுவா. அதுதான் தாய் பாசம். முதலாவது சமைப்பா, ஆனா முதலாவது சாப்பிட மாட்டா, கடைசிக்கு தான் சாப்பிடுவா. அதுதான் தாய் பாசம். எனவே அன்பான வாலிபர்களே, எங்களுக்கு கிடைச்சிருக்கின்ற பெற்றோருடைய மனதை சந்தோஷப்படுத்திக் கொள்ளுங்க. பெற்றோருடைய கட்டளையை மீறி நடக்காதீங்க. பொறுப்புதாரர்களை கட்டுப்பட்டு வாழுங்க. நிச்சயமாக அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா நிறைய வெற்றிகளை தருவான். எனவே வல்லவன் அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா உங்களுடைய வாழ்க்கையை பொருந்தி கொள்ளப்பட்ட வாழ்வாக, நாளைய மறுமையில சுவர்க்கத்தின் சொந்தக்காராக வாலிபர்களையும் அந்த வாலிபர்கள் ஈந்தெடுத்த பெற்றோர்கள் எல்லாம் கபூல் செய்து கொள்வானாக. யா அல்லாஹ், நாளைய மறுமையில சுவர்க்கத்திலே நிலையை பெற்றுக் கொள்ளக்கூடிய வாலிப சமுதாயமா எங்களுடைய வாலிப சமுதாயத்தை ஆற்றி அருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய துவாக்களை ஏற்றுக் கொள்வாயாக. யா அல்லாஹ், முஸ்லிம் உம்மத்துக்கு ஏற்பட்டிருக்கின்ற சோதனையை எங்களை மீட்டிடுவாயாக. யா அல்லாஹ், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதலை கொடுத்துடுவாயாக. யா அல்லாஹ், அமல் இபாது செய்வதிலே இன்பத்தையும் சந்தோஷத்தையும் தந்துடுவாயாக. பாவங்கள் செய்வதிலே வெறுப்பை தந்துடுவாயாக. பெற்றோருடைய உரிமைகளை பேணக்கூடிய நல்ல குழந்தைகளை ஆக்கிடுவாயாக. யா அல்லாஹ், எங்களை விட்டும் யாரெல்லாம் பெற்றோர்கள் கபர்லே வாழ்கின்றார்களோ அந்த பெற்றோர்களுக்கு சுவர்க்கத்தையும் பூஞ்சோலையாவுடைய தங்குமலத்தை ஆக்கி கொடுத்துருவாயாக. எங்களது துஆக்களை கபூல் செய்து கொள்வாயாக. ஆமீன், ஆமீன். வ ஆஃபிரத்.